ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாள் அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இன்று மீண்டும் புதுடெல்லிக்கு புறப்பட்டுள்ளார். நாட்டின் நீண்ட கடற்கரையை பாதுகாப்பதில் கடலோர காவல் படையினர் முக்கிய பங்காற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புகையிலை இல்லா இளைஞர்கள் இயக்கத்தின் 2ம் கட்ட பணிகளை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியார் பிறந்தநாள் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாள் அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இன்று மீண்டும் புதுடெல்லிக்கு புறப்பட்டுள்ளார். இப்பயணத்தின் முதல் 2 நாட்களில் குவாட் தலைவர்களின் உச்சிமாநாட்டிலும் அமெரிக்காவில் உள்ள இந்திய சமூகத்தினர் நடத்திய மாபெரும் நிகழ்ச்சி ஒன்றிலும் பிரதமர் கலந்து கொண்டார். பயணத்தின் 3ம் நாளில் பிரகாசமான எதிர்காலத்திற்கான பலதரப்பு முயற்சிகள் என்பது குறித்து ஐநா பொதுப்பேரவையில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் அவர் பேசுகையில், மனிதகுலத்தின் வெற்றி வலுவான ஒத்துழைப்பில் அடங்கியுள்ளதே தவிர யுத்த களத்தில் அல்ல என்றார். டிஜிட்டல் பொது சுகாதார கட்டமைப்பு உலக நாடுகளுக்கு இடையிலான பாலமே அல்லாது தடுப்புச் சுவர் அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். உலக அளவிலான பலதரப்பு அமைப்புகளில் இன்றைய தேவைகளுக்கு ஏற்ற சீர்திருத்தங்கள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐநா பொதுப்பேரவை கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே நியூயார்க்கில் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். யுக்ரைன் ரஷ்யா பிரச்சினைக்கு நிரந்தரமான அமைதி தீர்வு காண இந்தியா இயன்ற அனைத்து உதவிகளையும் வழங்கும் என அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து வியட்நாம் பொது உடைமை குடியரசின் அரசு தலைவரும் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலருமான திரு டோ லாம், ஆர்மீனியா பிரதமர் திரு நிக்கோல் பஷின்யான் மற்றும் கத்தோலிக்க திருச்சபைகளுக்கான ஹோலி சி ஆளுகை அமைப்பின் வெளியுறவுச் செயலர் கர்தினால் பீட்ரோ பாரோலின் ஆகியோரையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். கணக்கு தணிக்கை அமைப்புகள் திறம்பட்ட முறையில் செயல்பட தொழில்நுட்ப முன்னேற்றங்களை உடனுக்குடன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் ஆசிய நாடுகளைச் சேர்ந்த உயர்நிலை தணிக்கை அமைப்புகளின் 16வது பேரவைக் கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய அவர், நடப்பு தொழில்நுட்ப யுகத்தில் மக்களுக்கான அரசின் சேவைகள் பெரும்பாலும் தொழில்நுட்ப வசதிகள் மூலமாகவே வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். செயற்கை நுண்ணறிவு, டேட்டா பகுப்பாய்வு, GPS போன்ற தொழில்நுட்பங்கள் நவீன ஆளுகையின் முதுகெலும்பாகவே மாறி வருவதாகவும், டிஜிட்டல் பொது சுகாதார வசதிகள் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் அஸ்திவாரமாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். மக்களுக்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் பணிகளை திறம்பட்டதாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் மேம்படுத்துவதில் டிஜிட்டல் அடையாளமும் மின் ஆளுகை வசதிகளும் முக்கிய பங்களித்து வருவதாக அவர் தெரிவித்தார். அதே சமயம் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை அணுகுவதிலும் டிஜிட்டல் திறன்களை பெறுவதிலும் பெண்கள் பின்தங்கிய நிலையிலேயே வைக்கப்பட்டுள்ளதால் சமத்துவமின்மை அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதில் உயர்நிலை தணிக்கை அமைப்புகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். பெண்கள் உள்பட அனைவருக்கும் ஏற்றதாக பொது சுகாதார வசதிகளை வடிவமைத்து அமல்படுத்த வேண்டிய பொறுப்பும் அதற்கான வாய்ப்புகளும் உயர்நிலை தணிக்கை அமைப்புகளுக்கு இருப்பதாக அவர் தெரிவித்தார். பொதுத்துறை தணிக்கை அமைப்புகளின் பணிகள் பாரம்பரிய தணிக்கை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதாக விரிவடைந்து விட்டதாகவும், மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்று சேர்கிறதா என்பதை உறுதிப்படுத்தும் பணி தணிக்கையின் முக்கிய நோக்கமாக மாறிவிட்டதாகவும் குடியரசுத் தலைவர் மேலும் கூறினார். ஆசிய உயர்நிலை தணிக்கை அமைப்புகளின் 16வது பேரவைக் கூட்டத்தில் 48 நாடுகள் மற்றும் பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இருந்து சுமார் 200 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். நடப்பாண்டு முதல் வரும் 2027ம் ஆண்டு வரையுள்ள காலத்திற்கான இந்த அமைப்பின் தலைமை பதவியை மத்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி திரு கிரீஷ் சந்திர முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று நியூயார்க்கில் ஐநா பொதுப்பேரவைக் கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கிடையே பங்களாதேஷ் அரசின் வெளி விவகாரங்கள் துறை ஆலோசகர் தௌஹீத் உசேனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். கடந்த மாதம் பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து திருமதி ஷேக் ஹசீனா அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து திரு முகமது யூனிஸ் தலைமையில் அந்நாட்டில் அமைந்துள்ள இடைக்கால அரசுக்கும் இந்தியாவிற்கும் இடையே முதலாவது உயர்நிலைக் கூட்டமாக இந்த சந்திப்பு அமைந்தது. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பரஸ்பர அக்கறை உள்ள பிரச்சினைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆளுநர்கள் குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஸ்கண்ட் சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. ஆசிய உள்கட்டமைப்பு வளர்ச்சி வங்கியில் 2வது பெரிய பங்குதாரராக இந்தியா திகழ்கிறது. வங்கியின் ஆளுநர்கள் குழு கூட்டத்தில் ஆசிய நாடுகளின் வளர்ச்சி திட்டங்களுடன் தொடர்புடைய உலக அளவிலான பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். இந்தியாவிற்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான இருதரப்பு முதலீட்டு உடன்பாட்டிலும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கையெழுத்திட இருக்கிறார். இந்த 5 நாள் பயணத்தின்போது உஸ்பெகிஸ்தான் அதிபரையும் பல்வேறு நாடுகளின் நிதி அமைச்சர்களையும் அவர் சந்திப்பார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் இந்திய கடலோர காவல்படையின் கமாண்டர்களுக்கு இடையிலான 41வது மாநாட்டை தொடக்கி வைத்தார். உலக அளவில் உருவாகி வரும் புதிய புவி அரசியல் சூழல் மற்றும் கடல்சார் பாதுகாப்பில் உள்ள சிக்கல்களுக்கு ஏற்ப கடலோர காவல்படையின் நிர்வாகம், செயல்பாடுகள் மற்றும் தந்திரோபாய முறைகளை வடிவமைப்பது குறித்து பயனுள்ள விவாதங்களை மேற்கொள்வதற்கான மேடையாக இந்த 3 நாள் மாநாடு அமைந்துள்ளது. மாநாட்டின் தொடக்க விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுகையில், இந்தியாவின் நீண்ட கடற்கரையை பாதுகாத்து நாட்டின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தையும் தொடர்ச்சியாக கண்காணித்து வரும் கடலோர காவல்படைதான் இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பு படை என்றார். ஆயுத கடத்தல், போதை கடத்தல் மற்றும் மனித கடத்தல் போன்ற சட்டவிரோத செயல்பாடுகளை தடுப்பதிலும் கடலோர காவல்படையினர் முக்கிய பங்காற்றி வருவதாக அமைச்சர் கூறினார். உள்நாட்டு அளவிலான பேரிடர்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பதிலும் கடலோர காவல்படையினரின் பங்களிப்பு ஈடு இணையற்றது என்று அவர் குறிப்பிட்டார். கடலோர காவல்படை மற்றும் ஆயுதப்படைகளை நவீனமாக்கி வலுப்படுத்த அரசு உறுதிப்பாடு கொண்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பை எட்டும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கடலோர காவல்படைக்கான 31 கப்பல்கள் இந்திய கப்பல் கட்டும் தளங்களில் கட்டப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். புகையிலை இல்லா இளைஞர்கள் இயக்கத்தின் 2வது கட்ட பணிகளை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். புகையிலையின் பயன்பாட்டினால் ஏற்படும் தீய விளைவுகள் குறித்து இந்த இயக்கத்தின் போது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். புகையிலையின் பயன்பாட்டினால் இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் 13 லட்சம் பேர் உயிர் இழப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புகையிலையை பயன்படுத்துவதால் புற்றுநோய் மட்டுமின்றி வேறு பல நோய்களும் ஏற்படும் என்பதால் புகையிலை இல்லா தலைமுறை ஒன்றை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானது என்று அவர் கூறினார். இளைய தலைமுறையினர்தான் நாட்டின் எதிர்காலம் என்பதை கருத்தில் கொண்டே புகையிலை இல்லாத இந்தியா ஒன்றை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புகையிலை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை மீட்க நாடெங்கிலும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையங்களை அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது தொடக்கி வைத்தார். புகையிலை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசு அண்மையில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புகையிலை இல்லாத கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்துமாறு மத்திய கல்வி அமைச்சகமும் சுகாதார அமைச்சகமும் இணைந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளன. புதுச்சேரியில் தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியார் பிறந்தநாள் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு, நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர், ரஜோரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 26 தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ள 2வது கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. இந்த 2வது கட்ட தேர்தலில் மொத்தம் 239 வேட்பாளர்கள் போட்டிக் களத்தில் உள்ளனர். காஷ்மீரில் இருந்து புலப்பெயர்வுக்கு ஆளான சுமார் 15,500 காஷ்மீர் பண்டிட் வாக்காளர்களும் நாளைய தேர்தலில் 24 வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 18வது தேதி நடைபெற்ற முதல்கட்ட சட்டமன்ற தேர்தலில் 61% அதிகமான வாக்குகள் பதிவாகின. 3வது மற்றும் இறுதிக்கட்ட ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் 1வது தேதி நடைபெறும். மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் நாடு முழுவதிலும் உள்ள தமது சார்பு அலுவலகங்களுடன் இணைந்து தூய்மை பராமரிப்புக்கான ஸ்வச்சதா இயக்கத்தில் பங்கேற்றுள்ளது. இந்திய சணல் கழகம், நவநாகரிக ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பக் கழகம், டெக்ஸ்டைல் கமிட்டி உள்ளிட்ட தன்னாட்சி அமைப்புகளும் இந்த இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளன. புதுடெல்லியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற சஃபாய் மித்ரா சுரக்ஷா முகாமில் துப்புரவு பணியாளர்களுக்கு முகக்கவசம், சானிடைசர் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நவநாகரீக ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பக் கழகத்தின் வளாகங்களில் வீதி நாடகம் உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. டெக்ஸ்டைல் கமிட்டி தமது தலைமையகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கான சைபர் சுகாதார முன்முயற்சி ஒன்றை தொடக்கியுள்ளது. சைபர் சுகாதாரம் பற்றிய ஊழியர் விழிப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் ஆன்டி வைரஸ் மென்பொருள் வெளியிட பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாள் அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று மீண்டும் புதுடெல்லிக்கு புறப்பட்டுள்ளார். நாட்டின் நீண்ட கடற்கரையை பாதுகாப்பதில் கடலோர காவல்படையினர் முக்கிய பங்காற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புகையிலை இல்லா இளைஞர்கள் இயக்கத்தின் 2வது கட்ட பணிகளை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியார் பிறந்தநாள் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.